السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறியவனாகவும் தொடங்குகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆங்காங்கே சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் எதிரிகள், முஸ்லிம்களின் எதிரிகள், முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டுமென்றால், முஸ்லிம்களை கேவலப்படுத்த வேண்டுமென்றால், முஸ்லிம்களுக்கு மனவேதனை தர வேண்டுமென்றால், அவர்களுடைய உயிரை விட, அவர்களுடைய பெற்றோர் பிள்ளைகளை விட அதிகம் நேசிக்கக்கூடிய அவர்களுடைய தூதரை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் அந்த தூதரை கண்ணியப்படுத்துவானாக. அந்த தூதரை கேவலப்படுத்தினால், அவமானப்படுத்தினால் முஸ்லிம்கள் அதிகம் மனவேதனை அடைவார்கள். முஸ்லிம்கள் அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் ஆளாகுவார்கள் என்ற எண்ணத்தில் இந்த காலத்திலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல வழிகளிலே, சில நேரங்களில் அவர்களை தீவிரவாதியாகவோ, சில நேரங்களிலே அவர்களுடைய ஒழுக்கத்தை குறித்து, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து கேவலப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி ஆங்காங்கே பத்திரிகைகளிலோ அல்லது படங்களின் மூலமாகவோ பல நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு புதிய செய்தி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் வித்தியாசம் என்ன? அப்போது அந்த சம்பவங்கள் நடந்ததற்கும் இப்போது இந்த சம்பவங்கள் நடப்பதற்கும் இடையிலே வித்தியாசம் என்ன என்பதை நாம் இங்கே முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இன்றைய பாடத்தின் தலைப்பும் கூட. இறை தூதரை இகழ்பவர்களுடைய தண்டனை என்ன? ஒருவர் இறை தூதரை இகழ்ந்தால் அவர்களுடைய கண்ணியத்தை குறைப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக எந்த ஒரு செய்தியை சொன்னாலோ அல்லது செய்தாலோ அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கூறக்கூடிய தண்டனை என்ன என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்வதற்குத்தான் அமர்ந்திருக்கிறோம். இந்த தலைப்புக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லிம்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக, ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அடுத்துள்ள பிரச்சனையை சரியாக நாம் புரிய முடியும். அல்லாஹ் அவனை நாம் நமது இறைவனாக, மஅபூத், நாம் வணங்குகின்ற நம்முடைய கடவுளாக, நம்முடைய இறைவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹுவால் நமக்கு அனுப்பப்பட்ட தூதராக நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான அடிமையாகவும் அல்லாஹுவால் இறுதி நாள் வரை வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு இறுதி தூதராகவும் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் வரமாட்டார். இது அல் குர்ஆன் அல் ஹதீஸ் நமக்கு போதிக்கின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டும். சரி, இந்த தூதர் இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த தூதரோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம் 6வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அன்னபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அன்னபியு அவ்லா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாதுஹும். இவை நாமும் மனப்பாடம் செய்து நமது பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செய்து கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான வசனங்களில் ஒரு வசனமாகும். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம் 6வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே முஃமின்கள் நம்பிக்கையாளர்கள் நபியிடம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தையும் நபியின் மீது அவர்கள் வைக்க வேண்டிய அபிமானத்தையும் நபியின் மீது அவர்கள் வைக்க வேண்டிய விசுவாசத்தின் அளவையும் குறிப்பிடுகின்றான். கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்நபி இந்த இறை தூதர் யாரை குறிப்பிட்டு சொல்கின்றான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு சொல்கின்றான். இந்த இறை தூதர் அந்நபி அவுலா, அரபியிலே அவுலா என்ற பதத்திற்கு அஹக்கு வ அஜ்தரு வ அக்ரபு வ அஹப்பு, அதாவது மிக தகுதியானவர் ஒரு பொருள், மிக உரிமையுள்ளவர் இரண்டாவது பொருள், மிக நெருக்கமானவர் மூன்றாவது பொருள், மிக நேசத்திற்குரியவர் நான்காவது பொருள். இப்படி குறைந்தது நான்கு விதமான பொருள்களை அவுலா என்ற இந்த பதத்திற்கு அரபி மொழியின் அடிப்படையிலே கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நபி அவுலா மிக நேசத்திற்குரியவர், மிக விருப்பத்திற்குரியவர், மிக நெருக்கத்திற்குரியவர், மிகவும் தகுதி உள்ளவர், மிகவும் உரிமையுள்ளவர். பில் முஃமினீன் நம்பிக்கையாளர்களிடத்திலே, மூமின்களிடத்திலே, அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட மூமின்களிடத்திலே இந்த நபி மிக தகுதி படைத்தவராக இருக்கிறார், மிக உரிமை உள்ளவராக இருக்கிறார். மின் அன்ஃபுசிஹிம், இந்த நம்பிக்கையாளர்கள் அவர்கள் அவர்கள் விஷயத்திலே உரிமை பாராட்டுவதை விட யார் உரிமை உள்ளவராக இருக்கிறார்? இந்த தூதர். இந்த நான்கு பொருளை உங்களுக்கு கூறினோம். ஒவ்வொரு பொருளின் அடிப்படையிலே கருத்து எப்படி அமைகிறது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது நானும் நீங்களும் நம்மில் ஒவ்வொருவரும் நம்மீது உரிமை கொண்டாடுவதை விட, புரிந்து பாருங்கள், நம்மீது சொந்தம் கொண்டாடுவதை விட, நம்மீது நாம் அதிகாரம் கொண்டாடுவதை விட, நம்மீது அதிகாரம் செலுத்துவதற்கு, நம்மீது உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மிக தகுதியானவர். அப்படி என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? நான் ஒன்றை விரும்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒன்றை விரும்பினால் நான் யாருடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எனது நப்சு எனக்கு ஒன்றை தேர்ந்தெடுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வேறொன்றை தேர்ந்தெடுத்தால் நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு எதை தேர்ந்தெடுத்தார்களோ அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது மிக தகுதி உள்ளவர், மிக உரிமை உள்ளவர் என்பதற்குரிய பொருள். புரிகிறதா? இரண்டாவது, மிக நெருக்கமானவர், மிக நேசத்திற்குரியவர். இந்த இரண்டுக்கு என்ன பொருள்? நான் என்னை நேசிப்பதை விட, என் தாய் தந்தையை நேசிப்பதை விட, என் பிள்ளைகளை நேசிப்பதை விட, என் உயிரை நேசிப்பதை விட, அல்லாஹுவின் தூதரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அதிகம் நேசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னிடத்திலே ஈமான் இருக்காது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களில் ஒருவருக்கு அவரை பெற்றெடுத்த தந்தையை விட, அவர் பெற்ற பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவராக ஆகாதவரை உங்களில் யாரும் முஃமினாக நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இந்த ஆயத்தை தான் நமக்கு விவரிக்கிறது. அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுக்கு அவனை பற்றியோ அவனுடைய பெற்றோர்களை பற்றியோ கவலையெல்லாம் தூதருடைய கவலைக்கு பிறகுதான். அவருடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய பாசம் நேசம் தேவைகள் எல்லாம் தூதருடைய தேவை, தூதருடைய நேசத்திற்கு பிறகுதான். இந்த வசனத்தை விளங்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, சஹாபாக்கள் நபியோடு நடந்து கொண்ட அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்ச நேரத்திற்கு உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தால் புரியும். பிள்ளைகள் பட்டினி கிடக்க, மனைவி அனாதையாக, தாய் தந்தையர்கள் தேவையுடையவர்களாக இருக்க, அனைத்து தேவைகளை விடவும் ரசூலுல்லாஹுடைய தேவையை சஹாபாக்கள் முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தங்கள் உயிர் பொருள் அனைத்தையும் துச்சமாக மதித்தார்கள். இந்த ஒரு வசனத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து செல்வோம், 48வது அத்தியாயம் 9வது வசனம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், لِتُؤْمِنُوا بِاللَّهِ وَرَسُولِهِ وَتُعَزِّرُوهُ وَتُعَزِّرُوهُ وَتُوَقِّرُوهُ وَتُسَبِّحُوهُ بُكْرَةً وَأَصِيلًا. நபியே, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம், நாம் உம்மை தேர்ந்தெடுத்து உம்மை தூதராக அனுப்பியிருக்கிறோம். எப்படிப்பட்ட தூதர்? ஷாஹிதன், சாட்சி சொல்லக்கூடிய தூதர். நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் என்னிடத்திலே சாட்சி சொல்வீர்கள். ஏனைய சமுதாயங்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருப்பீர்கள். மற்ற இறை தூதர்களுக்கு நீங்கள் சாட்சியாளராக இருப்பீர்கள். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன், நற்செய்தி சொல்பவராக, வநதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக உம்மை நாம் அனுப்பியிருக்கிறோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்களே, நீங்கள் அந்த நபியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? லிதுமினு பில்லாஹி, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வரசூலிஹி, அந்த ரசூலை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த ரசூலை? சாட்சியாளராகவும், எந்த ரசூலை? நற்செய்தியாளராகவும், அச்சமூட்டு எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறானோ அந்த தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? வத்வஅஸ்ஸிரூஹு, அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும், அவரை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், அவருக்கு நீங்கள் சப்போர்ட், அவருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். வத்வஅக்கிரூஹு, அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வகார், சாதாரண துக்ரிமு என்பதற்கும் துவக்கிரு என்பதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அக்ரிம் என்று சொல்வார்கள், இஹ்தரிம் என்று சொல்வார்கள், பஜ்ஜில் என்று சொல்வார்கள். இங்கே அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம் என்ன? துவக்கிரூஹு. அல்லாஹுடைய வேதத்திலே அல்லாஹ் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தால் அது எவ்வளவு ஆழமுடையதாக இருக்கும் என்று உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது மதிப்பு, மரியாதை, கண்ணியம், மதிப்பு, மரியாதை, கண்ணியம், அவருக்கு முன்னால் நாம் தன்னடக்கமாக இருப்பது. எப்படி? அவருக்கு முன்னால் நாம் தன்னடக்கமாக, பணிவாக, தாழ்ந்தவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக இருந்து ஒருவரை மதிப்பது, மரியாதை செலுத்துவது, கண்ணியப்படுத்துவது, இதைதான் வக்கார் தௌக்கீர் என்று சொல்லப்படும் அரபியிலே. அக்ரிம் என்றால் கண்ணியப்படுத்து, எஹ்தரிம் என்றால் மரியாதை செலுத்து, பஜ்ஜில் என்றால் கண்ணியப்படுத்து, அவ்வம் என்றால் மகிமைப்படுத்து என்று சொல்லப்படும். இந்த எல்லா அர்த்தங்களையும் உள்ளடக்கிய தௌக்கீர் என்ற பதத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நபிக்கு முன்னால் நீங்கள் தாழ்ந்த குரல் உள்ளவர்களாக, பார்வை தாழ்ந்தவர்களாக, உங்கள் இருப்பும் அடக்கமுள்ள இருப்பாக இருக்க வேண்டும். ஜிப்ரீல் நபிக்கு முன்னால் வந்து உட்காருகிறார், மண்டியிட்டவராக தொழுகையிலே உட்காரக்கூடிய அந்த தஷஹ்ஹுதுடைய இருப்பிலே நபிக்கு முன்னால் அமர்ந்து அந்த நபி இடத்திலே பேசுகிறார். இருக்கை கண்ணியமான இருக்கையாக இருக்க வேண்டும். சப்தம் உயர்ந்திருக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆரம்பத்திலே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தி நபி வலா தஜஹரு லஹு கஜஹரி பஅதிகும் பஅதா. நபிக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். உங்களில் ஒருவர் ஒருவரிடத்திலே சப்தமிட்டு பேசுவதை போல நபியிடத்திலே பேசாதீர்கள். அஸா அன் தஹ்பத அஅமாலுகும் வஅன்தும் லா தஷ்ஊரூன். அப்படி பேசினால் உங்கள் செயல்கள் எல்லாம் நாசமாகி விடக்கூடும், உங்களுக்கு தெரியாமல். இப்படி ஒரு கண்ணியத்தை உலக மனிதர்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைபிடிக்கும்படி அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு கட்டளையிடுகின்றார். சஹாபாக்கள் இதை எந்த அளவு பின்பற்றினார்கள், பேணினார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தாயிஃபிலிருந்து வந்த மக்கள் மஸ்ஜித் நபவியினுடைய அந்த நடு பகுதியிலே அமர்ந்து கொண்டு சப்தமிட்டு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சப்தம் எட்டவே அந்த இருவரையும் அழைத்து வர சொல்கிறார்கள். கேட்கிறார்கள், மின் ஐன அன்துமா, நீங்கள் இருவரும் எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தாயிஃபில் இருந்து வந்திருக்கிறோம் என்று. அப்போது உமர் அவர்கள் சொன்னார்கள், ல இன் குன்தும் மின் அஹ்லில் மதீனா லஅவ்ஜஅத்தும் ஜுஹூரக்குமா தர்பா. நீங்கள் இந்த மதீனா நகரத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் உங்களது முதுகிலே அடித்து அடித்து உங்களுக்கு வலியை ஏற்படுத்தி இருப்பேன். உங்களது முதுகு வலியை உணரும் அளவிற்கு, வேதனையை உணரும் அளவிற்கு உங்களை நான் அடித்து துன்புறுத்தி இருப்பேன். உடனடியாக மஸ்ஜிதை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர்களை கோபத்தோடு வெளியேற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹ்தரமுன் ஹய்யன் வ மய்யிதா. அவர்கள் உயிராக இருக்கும் போதும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் அவர்களோடு எந்த ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்படி அவர்கள் வாழ்நாளிலே இருக்கும் போது கூறினானோ அந்த ஒழுக்கத்தை அவர்களுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் கடைபிடித்தார்கள் என்பதை உமருடைய இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிகிறோம். புரிகிறதா? அந்த அளவிற்கு ஒரு முஸ்லிம் நபியோடு கண்ணியத்தை பேண வேண்டும். நேசம், அன்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபாவிலே இதற்கு அளவை சொல்கிறான். நீங்கள் வைக்க வேண்டிய நேசம் எந்த அளவு இருக்க வேண்டும்? குல் இன் கான ஆபாவுக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. نبي நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவிமார்கள், உங்களுக்கு நெருக்கமான எல்லா குடும்பத்தார்களும். சுப்ஹானல்லாஹ், யாரை அல்லாஹ் விட்டு வைத்தான்? மனிதர்களிலே யாரையும் விட்டு வைக்கவில்லை. பிறகு நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற செல்வங்கள், நீங்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்று பயந்து பயந்து செய்கிற வியாபாரங்கள், தொழில்துறைகள், நீங்கள் விருப்பமாக வசிப்பதற்கு கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அல்லாஹுவை விட, அல்லாஹுடைய தூதரை விட, அவருடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட விருப்பமானதாக இருந்தால், அல்லாஹ் அவனுடைய கட்டளை எனும் தண்டனையை கொண்டு வருகிறவரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹுடைய அன்பையும், அதற்கடுத்து அல்லாஹுடைய தூதருடைய அன்பையும், பிறகு ஜிஹாதுடைய தீனுடைய அன்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான்? இந்த எட்டு பொருள்களுடைய அன்பை விட உயர்ந்ததாக, மிகைத்ததாக இருக்க வேண்டும். அப்ப முஸ்லிம்கள் ஆகியவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தாக வேண்டும். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த ஒரு விஷயத்தை விளங்கியதற்கு பிறகு அடுத்த விஷயத்திற்கு நாம் செல்வோம். அடுத்த விஷயம் என்ன? பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையை மட்டும் பார்க்கின்ற அல்லது படித்த மக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் இக்காலத்திலே இகழ்ந்தால், அதற்கு முஸ்லிம்கள் கொந்தளித்தால், அதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்தால், அப்போது அந்த மக்கள் சொல்வார்கள், இவர்களெல்லாம் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள். முஸ்லிம்களிலேயே பலர் இப்படி பேசுவதை பார்க்கிறோம். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபியை ஏசாததா, நபியை அடிக்காததா, நபியை துன்புறுத்தாததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சகித்திருக்கிறார்கள், பொறுத்திருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருந்தால் இன்று அவர்களை ஏசக்கூடியவர்களை எல்லாம் மன்னித்திருப்பார்கள், அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணித்திருப்பார்கள் என்று அறியாமையினால் பேசக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கொந்தளிப்புகளும் நம்முடைய எதிர்ப்புகளும் ஷரியத்து சொன்ன முறையில் இருக்கிறதா என்பதை அடுத்து ஆராய வேண்டிய, சிந்திக்க வேண்டிய இன்னொரு ஒரு தலைப்பும் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இகழப்பட்டால், அவர்களுக்கு அவமானத்தை சேர்ப்பிக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொண்டால், முஸ்லிம்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே, அதாவது ஹிஜ்ரி 690 ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. கிறிஸ்தவர்களிலே ஒருவன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறான். அப்போது அவனுக்குரிய தண்டனையை இமாம் அவர்கள் சொல்லும் போது, அன்றைய காலத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்த சிலர் இமாம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியவரை மன்னிக்காமல் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு தெரிவிக்கும் போதுதான் இமாம் அவர்கள் இத்தகைய ஒரு பெரிய நூலை எழுதுகிறார்கள். அஸ்ஸாரிமுல் மஸ்லூல் அலா ஷாதிமி ரசூல், ரசூலை ஏசக்கூடியவரின் கழுத்திலே, ரசூலை ஏசக்கூடியவருடைய கழுத்திலே உருவப்பட்ட வாள்தான் வீசப்பட வேண்டும், அதற்கு அடுத்த மறு பேச்சு கிடையாது என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக ஆக்கி ஏறக்குறைய 100 மேற்பட்ட ஆதாரங்களை அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள்.
அந்த ஆதாரங்களுடைய விரிவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த எல்லா ஆதாரங்களும் சுருக்கமாக என்ன சொல்கிறதென்றால், ரசூலை ஏசக்கூடியவர், ரசூலை ஏசியவர், ரசூலை அவமரியாதையாக பேசியவர், அவர் முஸ்லிமாக இருந்தாலும் தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற காரியங்களை வெளிப்படையாக செய்து காண்பிப்பவராக இருந்தாலும், அல்லது முஸ்லிம் நாட்டிலே பாதுகாப்புக்காக ஜிஸ்யா கொடுத்து வாழக்கூடிய ஒப்பந்த ஜிம்மி காஃபிராக இருந்தாலும், அல்லது வேறொரு பகுதியிலே வாழக்கூடிய ஹர்பி எதிரியான காஃபிராக இருந்தாலும் சரி, ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் ஏசிவிட்டால், ஒருவர் அவமரியாதையாக பேசிவிட்டால், அவரை கொலை செய்வதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தண்டனை. அவரை கைது செய்வதற்கு முன்பு அவர் தன்னுடைய குற்றத்திற்காக மனம் வருந்தி தௌபா செய்து அவர் ஹலீஃபாவிற்கு முன்னால் வந்துவிட்டால், அப்போது ஹலீஃபா இரண்டிலே ஒன்றை முடிவு செய்யலாம். ஒன்று, அவர் மன்னிக்கலாம், இல்லை என்றால் ஹத்துடைய அடிப்படையிலே அவரை கொல்வதற்கும் ஹலீஃபாவிற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த கொலை தண்டனை என்பது ரசூலை இகழக்கூடியவருக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தண்டனை என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயம் அல்ல. எது? ரசூலை ஏசுவது, ரசூலை இகழ்வது என்பது. உங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையிலே இருக்கும்போது, கவனமாக கேளுங்கள், மக்கா வாழ்க்கையிலே இருக்கும்போது அப்போது இஸ்லாம் மிகைக்கவில்லை, இஸ்லாம் பலவீனப்பட்டிருந்தது, முஸ்லிம்கள் பலவீனப்பட்டிருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை விட்டுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள், மன்னித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள். மதீனாவிலே இரண்டு விதமான சூழ்நிலைகள், ஒன்று தபூக் போர் நிகழ்கின்ற வரை ஒரு சூழ்நிலை, இரண்டாவது தபூக் போர் நிகழ்ந்ததற்கு பிறகுள்ள சூழ்நிலை. மதீனாவிலே வந்ததற்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களிலே தன்னை இகழ்ந்தவர்களை, தன்னை ஏசியவர்களை, முஸ்லிம்களை ஏசியவர்களை மன்னித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தபூக் போருக்கு பின்னால் எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு பெரும்பான்மையை கொடுத்து, கண்ணியத்தை கொடுத்து, இனி மதீனாவில் முஸ்லிம்களுடைய ஆட்சிதான், இஸ்லாமை முஸ்லிம்கள் யாரும் எதிர்க்க முடியாது என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானோ, அப்போதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சட்டமாக பிறப்பித்து விட்டார்கள், இதை சட்டமாக பிறப்பித்து விட்டார்கள், இதை ஷரியத்தினுடைய ஒரு ஹுக்குமாக, ஒரு சட்டமாக ஆக்கிவிட்டார்கள். யார் தன்னை ஏசுவார்களோ, தூதரை ஏசுவார்களோ, இகழ்வார்களோ, அவர்கள் கண்டிப்பாக கொல்லப்பட்டே ஆக வேண்டும். எத்தனையோ பல குற்றங்களை செய்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கிறார்கள். ஆனால் தன்னை இகழ்ந்தவர்களை, தன்னை ஏசியவர்களை, தன் விஷயத்திலே குறை கூறியவர்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவில்லை, அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு இப்போது நாம் பல ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏனென்றால் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இந்த விஷயம் தெரிவது கிடையாது. பெரும்பாலான முஸ்லிம்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவையெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டிய விஷயங்கள், இதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள், அல்லது சொல்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதற்கு இந்த சம்பவங்களை எல்லாம், இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு அடுத்து உம்மத்துடைய மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹதீஸ் நூல் எது? சுனன் அபூ தாவூத். அறிவிப்பாளர் யார்? அலி ரழியல்லாஹு அன்ஹு.
அன்ன யஹூதியன் கானத் தஷ்தும்ு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதகஉ ஃபீஹி ஃபகனகஹா ரஜுலன் ஹத்தா மாத் ஃபஅப்தல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமஹா. ஒரு யூத பெண் நபி அவர்களை இயேசும் பழக்கமுள்ளவளாக இருந்தால், நபி அவர்களை குறை சொல்லும் பழக்கமுள்ளவளாக இருந்தால், இந்த மாதிரியான செயல் அவருடைய பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் தோழர்களிலே ஒருவர் அவளுக்கு அருகிலே இருந்தபோது அந்த யூத பெண் எப்போதும் போல் தனது நாவை நீட்ட ஆரம்பித்தால் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே. இதை கேட்டு அந்த தோழர் அந்த யூத பெண்ணின் கழுத்தை நெரித்தார் நெரித்தார், யூத பெண் செத்துவிட்டாள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அந்த யூத பெண்ணுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் பழி தீர்ப்பதற்காக இவரை கொல்ல வேண்டும் என்று வந்தபோது அவர் கொண்டது சரிதான், இவள் கொல்லப்பட வேண்டியவள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்தார்கள். இஸ்லாமிய சட்டம் என்ன? இஸ்லாமிய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கீழே வாழக்கூடிய ஒப்பந்தக்காரர் ஜிம்மி, முஸ்லிம்களின் பாதுகாப்பை பெற்ற ஒரு மனிதரை முஸ்லிம்களிலே ஒருவர் கொன்றுவிட்டால், முஸ்லிம்களிலே ஒருவர் கொன்றுவிட்டால் அது ஒரு கொலை குற்றத்திற்குரிய தண்டனையாக ஆகிவிடும், பதிலுக்கு அவர் கொல்லப்படுவார். ஆனால் ஒப்பந்தக்காரராக இருந்தாலும், நம்முடைய பாதுகாப்பை பெற்றவராக இருந்தாலும், கவனித்து கேளுங்கள், நம்முடைய பாதுகாப்பை பெற்றவராக இருந்தாலும், முஸ்லிம் நாட்டுக்கு ஜிசியா செலுத்துபவராக இருந்தாலும், எப்போது அவர் தூதரை ஏசி விடுகிறாரோ அவரை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் கிழிந்து விடுகிறது, அந்த ஒப்பந்தம் முறிந்து விடுகிறது, அவருடைய ரத்தம் ஹலாலாக ஆகிவிடுகிறது முஸ்லிம்களுக்கு. அவரை முஸ்லிம்களிலே யார் கொண்டாலும் சரி, ஹலீஃபா அதற்கு பகரமாக பழி தீர்க்க மாட்டார், பழி வாங்க மாட்டார், அந்த மனிதருடைய ரத்தத்தை ஹலாலாக ஆக்கிவிட வேண்டும். புரிகிறதா? அப்ப முஸ்லிம் நாட்டிலே முஸ்லிம்களுடைய பாதுகாப்பிலே வாழக்கூடியவருக்கு அவர் தனது அந்த தூதரை, அதாவது முஸ்லிம்களுடைய தூதரை ஏசிவிட்டால் அவருடைய மரியாதை, அவருடைய கண்ணியம், அவருடைய பாதுகாப்பு, அவருக்குரிய உரிமைகள் எல்லாம் பாழாகி விடுகின்றன என்றிருந்தால், காஃபிர் நாட்டிலே முஸ்லிம்களின் எதிரி நாட்டிலே ஒருவர் முஸ்லிம்களின் தூதரை ஏசிவிட்டால் கண்டிப்பாக அவர் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதர், கண்டிப்பாக அவர் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதர். அடுத்து இன்னொரு நிகழ்வை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த சம்பவமும் அபூதாவூதிலே சுனன் நஸ்இலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கண் தெரியாத நபித்தோழர் இருந்தார். அந்த நபித்தோழரிடத்திலே ஒரு அடிமை பெண்ணும் இருந்தார். அந்த கண் தெரியாத அந்த தோழர் அந்த அடிமை பெண்ணை திருமணம் முடிக்காமல், அந்த அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிமை பெண்களோடு உறவு கொள்வது, அவர்களுக்கு பிள்ளை பெற்றுக் கொள்வது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிமை பெண்ணை ஒரு கண் தெரியாத அந்த நபித்தோழர் தன்னுடைய அந்த கண் தெரியாத அந்த நபித்தோழர் அடிமை பெண் தனக்கு வைத்திருந்த அந்த அடிமை பெண்ணின் மூலமாக அவர்களுக்கு பல குழந்தைகளும் இருந்தார்கள். அதாவது அந்த நபித்தோழருக்கு குழந்தையை பெற்றுக் கொடுத்திருந்தார். மனைவி என்று சொல்லப்படாது, உம்முல் வலது என்று சொல்லப்படும், அதாவது குழந்தையின் தாய் என்று சொல்லப்படும். இவருடைய பழக்கம் என்னவாக இருந்தது என்றால், எப்பயாவது அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தோழரை எசரும் விதமாக தஷ்துமு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதகஉ ஃபீஹி ஃபயன்ஹாஹா ஃபலா தன்தஹி வயஸ்ருஹா ஃபலா தன்ஸஜிர். நபியை இயேசுவால் இந்த தோழர் எச்சரித்தாலும் அதற்கு செவிசாய்க்க மாட்டாள், நபியை கேவலப்படுத்தும் விதமாக ஏதாவது பேச்சுகளை பேசுகிற வழக்கம் உள்ளவளாக இருந்தாள். ஒரு நாள் ஐஷா தொழுகைக்கு பிறகு அந்த கண் தெரியாத நபித்தோழர்
தொழுதுவிட்டு வீட்டிலே இருக்கும் போது எப்போதும் போன்று நபியை ஏச ஆரம்பித்தாள். இந்த தோழர் என்ன செய்தார், ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய வயிற்றிலே சொருவி அப்படியே அந்த பெண்ணை கீழே தள்ளி ஈட்டியை முற்றிலுமாக வயிற்றிலே குத்தி பின்பக்கமாக வெளியே எடுத்து விட்டார். இன்னொரு சம்பவம், அந்த பெண் இறந்து விடுகிறாள். காலையிலே சம்பவம், எங்கே பிரச்சனை எங்கே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறது.
فقال انشد الله رجلا فعل ما فعل لي عليه حق الا قام.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு இப்படி ஒரு செய்தி எட்டியிருக்கிறது, இந்த இரவு இப்படி ஒரு பெண் கொல்லப்பட்டிருப்பதாக, எனது உரிமை இருக்கின்ற அந்த
அன்ஷுதுல்லாஹ ரஜுலன் ஃபஅல மா ஃபஅல லி அலைஹி ஹக்கும் இல்லா கா,
அல்லாஹ்விடத்து அல்லாஹ்விற்காக நான் கேட்டுக்கொள்கிறேன், யார் இப்படி செய்தாரோ அவர் எழுந்து வரட்டும் என்று சொன்னவுடனே அந்த கண் தெரியாத தோழர் எழுந்து மக்களை தாண்டி கொண்டு வருகிறார். அவர் பயப்படுகிறார், என்ன ஆகப் போகிறதோ, நபி அவர்கள் என்ன செய்வார்களோ என்று வருகிறார். ஹத்தா கஅத பைன யதயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு முன்னால் உட்கார்கிறார். ஃபகால யா ரசூலல்லாஹ் அன ஸாஹிபுஹா, அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அவளை கொன்றேன். கான தஸ்துமுக வதக்உ ஃபீக ஃபஅன்ஹாஹா ஃபலா தன்தஹி வஅஸ்ஜுருஹா ஃபலா தன்ஸஜர். யா ரசூலல்லாஹ், நான் தான் அவளை கொன்றேன், உங்களை ஏசும் பழக்கம் உள்ளவளாக இருந்தால் நான் தடுத்தும் அவள் விலகிக் கொள்ளவில்லை, நான் எச்சரித்தும் அவள் உணரவில்லை, எனக்கு அவளின் மூலமாக நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள், அவள் என்னிடத்தில் நல்லவளாகத்தான் நடந்து கொண்டாள், மிக இரக்கம் உள்ளவளாக கருணை உள்ளவளாகத்தான் நடந்து கொண்டாள், ஆனால் உங்களை ஏசும் பழக்கம் உள்ளவளாக இருந்தால் நேற்று இரவு நான் சென்றபோது அவள் மீண்டும் உங்களை ஏச ஆரம்பித்தாள், எனவே நான் இப்படி செய்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தோழர் சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷ்ஹது அன்ன தமஹா ஹஜ்ருன், அறிந்து கொள்ளுங்கள், சாட்சியாக இருங்கள், அவருடைய கொலை குற்றத்திற்கு பகரமாக பழி தீர்க்கப்படாது என்று தங்களது தோழர்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். புரிகிறதா உங்களுக்கு? அப்ப இந்த சம்பவம் என்ன உணர்த்துகிறது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசக்கூடியவர்கள் தனது நெருக்கமான மனைவியின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனது பிள்ளையின் தாயாக இருந்தாலும் கூட அவளை சஹாபாக்கள் கொன்றிருக்கிறார்கள், கொல்லப்பட்டவர்களுடைய அந்த இரத்தத்தை பழி தீர்க்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூதர்களிலே கஅப் இப்னு அல் அஷ்ரஃப் என்று ஒருவன் இருந்தான். எப்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து பேசக்கூடியவனாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து கவி பாடக்கூடியவனாக இருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை கஅப் இகழ்ந்து கொண்டே இருக்கிறான், யார் அல்லாஹும் அக்ஃபினி இப்னு அல் அஷ்ரஃப் பிமா ஷித்த في اعلانه الشر وقوله الاشعار من لي من ابن الاشرف فقد اذاني. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கஅப் இப்னு அல் அஷ்ரஃப் எனக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான், என்னை இகழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனிடமிருந்து யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாயாக, எனக்காக யாராவது இந்த கஅப் இப்னு அல் அஷ்ரஃபை கொல்ல மாட்டார்களா, எப்படி கேட்கிறார்கள், எனக்காக யாராவது இந்த கஅப் இப்னு அல் அஷ்ரஃபை கொண்டு வர மாட்டார்களா, ஃபக்கத் ஆதானி, அவன் எனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறான், எனக்கு மனவேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, அன யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்காக அவனை கொண்டு வருகிறேன். இந்த சம்பவத்தை அர்ரஹீத்துல் மக்தூமிலே நீங்கள் மிக விரிவாக படிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். கஅப் இப்னு அல் அஷ்ரஃப் அவனை முஹம்மது இப்னு அஸ்லமா ஒரு படையோடு சென்று ஒரு குழுவோடு சென்று அவனை கொன்றுவிட்டு வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு மன்னிப்பை வழங்கவில்லை.
அல்லாஹு அக்பர்.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
மன் சப்ப நபியன் குதில் ومن صب اصحابه جلد.
இந்த ஹதீஸை அபூ முஹம்மது அல் கல்லால் பதிவு செய்கிறார்கள்.
யார் ஒரு நபியை ஏசுவாரோ அவர் கொல்லப்பட வேண்டும், அந்த நபியினுடைய தோழரை யார் ஏசுவார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்.
யார் நபியை ஏசுவார்களோ அவர்கள் கொல்லப்பட வேண்டும், யார் அந்த நபியின் தோழர்களை ஏசுவார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையை முடிவு செய்வது கலீஃபாவுடைய ஒரு அமைப்பு. கலீஃபா என்ன முறையிலே தண்டிக்க விரும்புகிறாரோ அந்த முறையிலே அவர் தண்டிக்கலாம். அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல்லாஹி இப்னு குதாமா என்ற தாபியை அறிவிக்கின்றார்கள், அபு பர்சா அல் அஸ்லமி என்ற சஹாபியின் மூலமாக. கொஞ்சம் கவனமாக கேட்டு வாருங்கள், முக்கியமான நிகழ்வுகள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்தினுடைய காலம். அஃலவ ரஜுலுன் லி அபி பக்ரின் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரு மனிதர் அபூபக்கரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்சம் கடினமாக பேசிவிடுகிறார். யாரை? அபூபக்கரிடத்திலே கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிவிடுகிறார். பக்கத்தில் இருந்த அபூ பர்சா அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கருக்கு கொடுத்திருந்த கண்ணியத்தை அறிந்தவர்கள், மூமின்கள் அபூபக்கருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அறிந்தவர்கள், நேற்று வந்த இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாவிடத்திலே இப்படி அவமரியாதையாக நடந்து கொள்கிறானே என்று பார்த்து பொறுக்க முடியாமல் வாளை உருவிவிட்டு கேட்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே அனுமதி கொடுங்கள், இவனது கழுத்தை வெட்டிவிடுகிறேன். சம்பவம் சாதாரணமான சம்பவம் அல்ல. சஹாபாக்கள் என்ன புரிந்து வைத்திருந்தார்கள்?
நபிக்கு அடுத்து அபூபக்கருடைய அந்தஸ்தை புரிந்து வைத்திருந்தார்கள். அபூபக்கரிடத்திலே கடினமாக நடந்து கொள்பவன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், தண்டிக்கப்பட வேண்டும் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு ஒரு குற்றமாக நினைத்து வைத்திருந்தார்கள் அபூபக்கரிடத்திலே அவமரியாதையாக நடப்பதை.
இங்கே நடப்பது என்ன? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
அபூ பர்சா லைஸ ஹாதா லி அஹதின் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அபூ பர்சாவே, இந்த ஒரு செயல், இப்படிப்பட்ட ஒரு நடப்பு, அதாவது தன்னை ஏசுபவரை கொல்ல வேண்டும் என்ற அதிகாரம், இது அல்லாஹுவின் தூதருக்குத்தான் அல்லாஹ் கொடுத்ததே தவிர, அல்லாஹுவின் தூதரை தவிர வேறு யாருக்கும் இது தகுதியானது அல்ல.
அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு?
புரிகிறதா இல்லையா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம் இது, ரசூலுல்லாஹை ஏசக்கூடிய மனிதரை கொல்ல வேண்டும் என்ற சட்டம். இந்த உரிமை ரசூலுல்லாஹிற்கு மட்டும்தானே தவிர, அதற்கு பிறகு வேறு எப்படித்தான் உயர்ந்த கண்ணியமான மனிதராக இருந்தாலும் சரி, அவரை ஏசுவதால் ஏசக்கூடிய மனிதரை கொல்ல வேண்டும் என்பது சட்டம் அல்ல.
இந்த ஹதீஸை இமாம் நஸை இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். புரிகிறதா இல்லையா? அடுத்து பாருங்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. ஹதமா என்ற வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண், அஸ்மா பின்து மர்வான் என்ற அந்த பெண்மணி, எப்போதும் இஸ்லாமை ஏசுவது, முஸ்லிம்களை ஏசுவது, நபியை மனவேதனை படுத்தும்படியான அந்த இழிவான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பது, கவி பாடுவது, நபியை ஏசி கவி பாடுவது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவேதனை அடைந்தார். அப்போது கேட்டார்கள், யார் இந்த பெண்ணுடைய காரியத்தை முடித்து வருவது?
இப்படி கேட்கிறார்கள் பாருங்கள், சாதாரணமான வார்த்தை அல்ல. எப்படிப்பட்ட வார்த்தை?
யார் இந்த பெண்ணுடைய காரியத்தை முடித்து வருவது?
அப்போது உமைர் இப்னு அதி என்ற நபித்தோழர், இங்கே ஒன்றை கவனியுங்கள், அந்த நபித்தோழரும் அதே வம்சத்தைச் சேர்ந்தவர், அந்த ஹத்மா என்ற வம்சத்தை சேர்ந்தவர். இதுதான் முஸ்லிம்களுடைய ஒரு முஸ்லிமுடைய உணர்வாக இருக்க வேண்டும். தன்னுடைய தூதரை ஏசக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, தனது தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக அவரை எதிர்க்காதவரை அந்த மனிதர் மூமினாக ஆக முடியாது. இடையில இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி செல்கிறேன். சூரத்து சஃபிலே, சார் மன்னிக்க வேண்டும், சூரத்துல் முனாஃபிக்குன் என்ற அத்தியாயத்திலே ஒரு பெரிய நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற, உபை இப்னு சலூல் என்ற பிரபல்யமான முனாஃபிக் ஒரு போருக்கு சென்ற போது ரசூலுல்லாஹ்வை ஏசி விடுகிறார். முஸ்லிம்களுக்கு இடையில ஒரு பிரச்சனையை தூண்டி விடுகிறான். அப்போது அன்சார் முஹாஜிர்களுக்கு இடையிலே சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போது அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குகளுடைய தலைவன் பேசுகிறான், எப்படி அரபுகள் சொன்ன பழமொழித்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, சம்மின் கல்பக்க யக்குல் வலதக்க, உனது நாய்க்கு நல்ல தீனி போட்டு வள, பின்னால் அது உனது குழந்தையே கடித்து குதரும் என்று. அப்படித்தான் அனாதைகளாக வந்த இந்த முஹாஜிர்களை ஆதரிக்க நாம் இன்று நம்மையே எதிர்க்கிறார்களே, மதீனாவிற்கு திரும்பிச் சென்றால் லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல், கண்ணியமானவர்கள் கேவலமானவர்களை வெளியேற்றிய தீர வேண்டும், கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க வேண்டும் என்று அவன் பேசிக்கொள்ள, இந்த செய்தி யாருக்கு கேட்டு விடுகிறது? ஒரு நபித்தோழருக்கு கேட்டு விடுகிறது. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்ல, பின்னால் ஓடி வந்து விடுகிறான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், நான் அப்படி சொல்லவில்லை, அப்படி சொல்லவில்லை என்று. அதற்குள் அல்லாஹ் வசனத்தை இறக்கி, அந்த சிறிய வயதுடைய நபித்தோழர் சொன்னது உண்மைதான் என்று அந்த தோழரை உண்மைப்படுத்துகிறான். இப்படி இருக்க இந்த செய்தி யாருக்கும் எட்டுகிறது? யாருக்கு? மகனுக்கு எட்டுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன், அவருடைய பேரும் அப்துல்லா, அவருக்கு எட்டுகிறது. என்ன சொல்கிறார்? அல்லாஹுவின் தூதரையும் மூமின்களையுமான இப்படி சொன்னாய், உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்துக் கொண்டிருக்க வேண்டிய இடத்திலே என்று படையின் முன்சப்பிலே சென்று மதீனாவின் வாசலிலே நின்று கொண்டார். வந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை மதீனாவின் வாசலிலே அவனுடைய சட்டையை பிடித்துக் கொண்டு அவனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து விடுகிறார். என்ன சொல்கிறார்? அரபுலக மக்களுக்கெல்லாம் தெரியும், அரபுலக மக்களுக்கெல்லாம் தெரியும், அப்துல்லாஹுவை விட தனது தகப்பனிடத்திலே மரியாதையாக நடந்து கொண்ட பிள்ளை அரபுகளிலே இல்லை என்று. அரபு உலகத்துக்கெல்லாம் தெரியும், அரபிகளிலேயே தனது தந்தையிடத்திலே மரியாதையாக கருமையாக அபர் என்றால் அவ்வளவு அர்த்தம். அப்படி நடந்து கொண்ட ஒரு குழந்தை வேறு யாரும் என்னை தவிர இருக்க முடியாது என்று தெரியும். ஆனால் எப்போது நீ அல்லாஹுவின் தூதரை இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாயோ, இதை நீ உனக்கு சொல்லாதவரை, நீ தான் கேவலமானவன், உன்னை பின்பற்றியவர்கள் கேவலமானவர்கள் என்று நீ சொல்லாதவரை உன்னை மதீனாவிற்குள் நுழைய விட மாட்டேன் என்று அவனுடைய தனது தந்தையின் கழுத்திலே கத்தியை வைத்து நிறுத்தி விடுகிறார்கள். இறுதியில் அவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார். அதற்கு பின் தான் மதீனாவிற்குள் நுழைவதற்கு அவர்களுடைய மகனார் அனுமதி கொடுக்கின்றார். அப்ப அந்த அளவிற்கு பாசத்தையும் அந்த உணர்வுகளையும் செயல் ரீதியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த ஹத்துமா குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண் இவ்வளவு பேசிக் கொண்டிருக்க அங்கே தயாராகிறார்கள் அவளுடைய கதையை முடித்து வருவதற்கு. யார்? உமைர் இப்னு அதி ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக செல்கிறார்கள். அங்கே இரவு நேரத்திலே சென்ற போது அந்த பெண் படுத்துக் கொண்டிருக்கிறாள், குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை மார்பிலே அணைத்து பால் கொடுத்துக் கொண்டு அந்த பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்கள். ஃபஹபஸஹா பியதிஹி ஃவஜத ஸபியத ருதுஹு ஃபன்ஹாஹு அன்ஹா தும்ம வதஅ ஸைஃபஹு அலா ஸத்ரிஹா ஹத்தா அன்ஃபதஹு மின் ஸஹ்ரிஹா. பால் கொடுத்து கொண்டிருந்த அந்த குழந்தையை அவளின் நெஞ்சிலிருந்து தூக்கி கீழே வைத்துவிட்டு தனது வாளை நெஞ்சிலே குத்துகிறார். பிறகு முதுகிற்கு பின்னால் இருந்து வாளை வெளியே எடுத்து விடுகிறார். வெளியேறி காலையிலே சுபுஹு தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். ஃபலம்மன் ஸரஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதர இலா உமைர் ஃபகால கத்தல்த பின்த மர்வான் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் சூதர் காலையிலே பார்த்துவிட்டு சம்பவம் எவ்வளவு சீக்கிரமாக நடக்கிறது பாருங்கள். இரவிலே பேசிவிட்டு செல்கிறார். உமைர் இப்னு அதியை பார்த்துவிட்டு அவருடைய முகத்தில் இருந்த அடையாளத்தை தெரிந்து கொள்கிறார்கள். உமைர் அந்த அஸ்மாவை கொன்றுவிட்டு வந்து விட்டீரோ நீ, அவளின் கதையை முடித்து விட்டு வந்து விட்டீரோ? அப்போது அந்த தோழர் சொல்கிறார், நஅம் பி அபி அன்ட வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே, நான் கொன்று விட்டேன். وخشي عمير ان يكون افتات على رسول الله صلى الله عليه وسلم بقتلها فقال هل علي في ذلك شيء يا رسول الله பயந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அவளை அடிச்சுட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களோ, அப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, அதாவது சொன்ன விஷயத்தை நான் தவறாக புரிந்து கொண்டு கொன்று விட்டே வந்து விட்டேனே, ஏதாவது இப்போது பிரச்சனையாகிவிடுமோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இப்போது பாருங்கள், இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை, فالتفت النبي صلى الله عليه وسلم الى من حوله فقال اذا احببتم ان تنظروا الى رجل نصر الله ورسوله بالغيب فانظروا الى عمير بن عدي. இந்த வாசகத்தை தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், நமது சிந்தனைகளிலே உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும். தங்கள் தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும், யாருக்கும், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்த மனிதனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உமைர் இப்னு அதியை பாருங்கள். வாசகம் புரிகிறதா இல்லையா? என்ன சொல்ல வருகிறார்கள்? யார் அல்லாஹுவின் தூதரை ஏசுகிறார்களோ, அவர்களை அவமரியாதையாக பேசுகிறார்களோ, அவர்களை கொல்வது யாருக்கு செய்யக்கூடிய உதவி? அல்லாஹுவிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யக்கூடிய உதவி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்குரு உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கிறதா? யாரை? நசர் அல்லாஹ் வ ரசூலுஹு பில் கைபி, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மறைவான நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் உதவி செய்துவிட்டு வந்தவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? உமைர் இப்னு அதியை நீங்கள் பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சம்பவம் இப்படி இருக்க அடுத்து இவர் செல்கிறார். காலையிலே சுபுஹ் தொழுகைக்கு பிறகு எங்கே செல்கிறார்? தனது குடும்பத்தார்கள், வம்சத்தார்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த தங்களது தாயை அடக்கம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது இவர் வரக்கூடிய விதத்தில் செய்திதான் பரவி விடுகிறது. கேட்கிறார்கள், நீதான் எங்களது தாயை கொன்றீரா என்று. அப்போது சொல்கிறார்கள் உமைர் இப்னு அதி, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் குல்தும் பிஅஜ்முஇக்கும் மா காலத் லதரப்துக்கும் பிஸைஃபி ஹாதா ஹத்தா அமூத் அவ் அக்துலக்கும். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களது தாய் சொன்னது போன்று அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் வம்சத்தாரும் ஒன்று சேர்ந்து சொல்லி இருந்தாலும் உங்கள் அனைவரையும் கொல்லுகிற வரை நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் செத்தாலும் சரியே, எப்படி நான் செத்தாலும் சரியே, உங்கள் அனைவரையும் கொன்று முடிக்கின்ற வரை நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த சம்பவத்தை இமாம் வாக்கிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் பல வரலாற்று ஆசிரியர்களும் தங்களுடைய எல்லா நூல்களிலும் பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்த மனிதரை பார்க்க வேண்டும் என்றால் உமைர் இப்னு அதியை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் செய்த தியாகம் என்ன? இங்க அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஏசி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ஏசினார்களோ அவர்களை கொண்டு வந்தது. என்ன சொல்கிறார் நபி அவர்கள்? கேட்கிறார்கள், யார் அந்த பெண்ணை கொல்வது என்று. ஆனா யாருமே அங்க வெளியில பேசிக்கல. இவர் மனசுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார், லா எனக்கு வாய்ப்பை கொடு, நான் அவளை கொண்டு வருகிறேன் என்று. அடுத்து இன்னொரு சம்பவத்தை கேளுங்கள். அபு அஃபக் என்ற ஒரு யகூதி, இவனுக்கு 120 வயது இருந்தது அப்போது. என்னங்க அவ்வளவு பெரிய கிழவன், இஸ்லாமிய மார்க்கத்திலே கிழவர்களை எதிரிகளாக இருந்தாலும் கூட வயது முதிர்ந்த கிழவர்களை கொல்லக்கூடாது. இவனுடைய வேலை இவன் என்ன செய்தான், சும்மா பெருசா ஒண்ணு செய்யல, இன்னைக்கு மாதிரி ஒரு மணி நேரத்துக்கோ ரெண்டு மணி நேரத்துக்கோ ரசூலுல்லாவை ஏசி இவன் ஏதும் செஞ்சல, ரெண்டே ரெண்டு பைத்து கவிதைகளைத்தான் சொன்னான் ரசூலுல்லாவை ஏசி, ரெண்டே ரெண்டு வாக்கியங்களை தான் பேசினான் ரசூலுல்லாஹுவை ஏசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசிய இந்த மனிதனை சாலிப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற அந்த சஹாபி இவனை கொண்டு வருவதற்குரிய முடிவை கட்டி விடுகிறார்கள். அலைய நஸ்ருன் அன்அத்துல அபா அஃகின் அவ் அமூத தூனஹு. அதற்காக வேண்டி புறப்பட்டு சென்ற போது சந்தர்ப்பத்தை தேடுகின்றார்கள். ரொம்ப வெயில் காலம், அபு அஃபக் என்ற பெரிய யகூதி, அதாவது ரொம்ப ஒரு பெரிய குடும்பத்திலே ஒரு பெரிய பாதுகாப்போடு வசிக்கக்கூடிய ஒரு கண்ணியமான, மக்கள் எல்லாம் கண்ணியமாக மதிக்கக்கூடிய யகூதி. ஒரு வெயில் காலத்திலே இரவு நேரத்திலே அவன் தனது அறைக்கு வெளியிலே, கோட்டைக்கு வெளியிலே கட்டிலை போட்டு படுத்துக் கொண்டிருந்தான். சாலிப் இப்னு உமைர் அங்கே செல்கிறார்கள், வாளை அவனுடைய வயிற்றிலே வைத்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். வசாஹதுல்லா கத்ரம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். ஃபகாலு மன் கத்தலஹு வல்லாஹி லௌ நஅலமு மன் கத்தலஹு லகத்தல்நாஹு பிஹி. எல்லாரும் கத்துகிறார்கள், இவரை கொண்டது யார், இவரை பிடித்து வாருங்கள், நான் கொள்கிறேன் என்பதாக. சாலிப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொன்றுவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலும் நமக்கு என்ன தெரிய வருகிற சம்பவம் என்ன, யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுகிறார்களோ அவர்களை தந்திரம் செய்து கொள்வதும் அனுமதிக்கப்பட்டது. நேரடியாக சென்று அவர்களை எதிர்த்து அவர்களை சண்டை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவசியமில்லை. அவர்கள் மறைவாக இருக்கும் போதோ, அவர்கள் கவனமற்ற முறையிலே இருக்கும் போதோ அவர்களை கொள்வது அனுமதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொலையை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் செய்யவில்லை, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வரவேற்றார்கள். இன்னும் இரண்டு மூன்று நிகழ்வுகள் இருக்கின்றன, சுருக்கமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியும், மக்காவின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்தது, ஃபத்ஹ மக்கா என்று சொல்லப்படும். ரொம்ப பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுத்தார்கள், மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்று தெரியுமே தவிர இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்று தெரியாது. யாருக்காவது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று நூலை ரொம்ப ஆழமாக தெளிவாக படித்தவர்களை தவிர ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்ப தான் நட்பு ஒப்பந்தம் செய்து தான் நேசித்திருக்கக்கூடிய அந்த நபியை பக்ரு கிளையைச் சேர்ந்த ஒருவன் ஏசுகிறான், ஹுஸா கிளையைச் சேர்ந்தவர் தடி எடுத்து அவனது மண்டையை உடைத்து விடுகிறார். பிரச்சனை எங்கிருந்து வருது, மண்டையை உடைத்து விடுகிறார். இந்த உடைஞ்ச மண்டையோட பக்ருடைய கிளையைச் சேர்ந்த அந்த மனிதன் தனது வம்சத்தாரிடத்திலே சென்று பாருங்கள், ஹுசாவை சேர்ந்தவன் எனது மண்டையை உடைத்து விட்டான் என்று காட்டும்போது பக்ரு கோத்திரத்தார்கள் என்ன காரணத்திற்காக உடைத்தான் என்று கேட்காமல் அதை ஒன்று தெரிந்து கொண்டோ அல்லது தெரியாமலோ யாரின் மீது அத்துமீறுகிறார்கள், ஒட்டுமொத்த ஹுசா கோத்திரத்தார்களின் மீது அத்துமீறுகிறார்கள். அப்ப அடுத்து ஹுசா கோத்திரத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நடந்த சம்பவம் இது, பக்ரு கிளையைச் சேர்ந்த ஒருவன் உங்களை ஏசினான், அதற்கு நாங்கள் எங்களிலே ஒருவர் பழி தீர்த்த போது எங்களை மொத்தமாக இந்த பக்ரு கிளையார்கள் அடித்தார்கள், வெட்டினார்கள், அதற்கு குறைஷிகள் துணை போனார்கள். இந்த ஒரு சம்பவம் நமக்கு எந்த அளவு உணர்த்துகிறது, ஒரு ஹலீஃப் ஒப்பந்தம் செய்த மனிதனுடைய உள்ளத்தில் கூட ரசூலுல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டும், அது நமது கடமை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபித்ராவின் அடிப்படையிலே போட்டிருந்தான். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் அவனுடைய மண்டையை உடைத்ததை சரி என்றார்கள், அதற்காக நீங்கள் தாக்கப்பட்டதை அநியாயம் என்று கூறி அதற்காக பழி தீர்ப்பதற்காக பழி வாங்குவதற்காக ஒட்டுமொத்த தோழர்களையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். புரியுதுங்களா, சரி, இப்படி வரக்கூடிய நேரத்திலே அடுத்து நடக்கின்ற மிக முக்கியமான மூன்று சம்பவங்கள். இப்னு அபி சரஹ் என்று ஒருவன், இவன் என்ன செய்தான், ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தான். இருந்தவன் நபியை நிராகரித்து விட்டு மக்காவிற்கு வந்து சேர்ந்து விட்டான். அங்கு இருந்து கொண்டு நபியை ஏசுவது, நபிக்கு குரான் தெரியாது, நான் எதையெல்லாம் சொன்னேனோ அதையெல்லாம் அவர் எழுதி கொள்வார் என்றெல்லாம் இழிவாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், பல மனிதர்களுடைய பட்டியலை சொல்லும் போது இவனை குறிப்பிட்டு சொன்னார்கள், இவன் காபாவின் திரைக்குள் பதுங்கி கொண்டிருந்தாலும் சரியே இவனை கொல்லுங்கள் என்று. அது மட்டுமல்ல, இவருந்து இரண்டு அடிமை பெண்கள், அவனுடைய இரண்டு அடிமை பெண்கள், இப்னு கத்தல் என்பவனும் அது போன்று, அதே போன்று அவனுடைய இரண்டு அடிமை பெண்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட போது பொதுவாக எல்லா காஃபிர்களையும் மன்னித்து விட்டார்கள். ஆனால் தன்னை ஏசி தனக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவில்லை, அவர்களை கொல்ல வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள். எந்த அளவு அந்த அறிவிப்பு இருந்தது, காபாவின் திரைக்குள்ளே அவர்கள் பதுங்கி கொண்டிருந்தாலும் அவர்கள் கொல்ல வேண்டும் என்று. சரி, இப்படி பலவிதமான சம்பவங்கள் இருக்கின்றன, நபியை கொன்றவரை கொல்ல வேண்டும் என்று. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அத்தனை இமாம்களும் சரி, நான்கு இமாம்களும் சரி, அவர்களுக்கு முன்னால் உள்ள சஹாபாக்கள் தாபியங்களிலே உள்ளவர்களும் சரி, பின்னால் உள்ளவர்களும் சரி, இந்த விஷயத்திலே இரண்டாவது ஒரு கருத்தை வைக்கவில்லை. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லிம்களுடைய ஒப்பந்தத்தில் வாழக்கூடிய காபிராக இருந்தாலும் சரி, நபியை ஒருவன் ஏசிவிட்டால், தரக்குறைவாக பேசிவிட்டால், அவன் ஹலாலுத்தம், அவனுடைய ரத்தம் ஓட்டப்படுவது ஹலால் என்ற அந்த தீர்ப்பை தவிர இஸ்லாமிய மார்க்கத்திலே வேறு ஒரு தீர்வு இல்லை. சரி, இப்போது நமது நிலை என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை முஸ்லிம்கள் அவர்களுடைய கரத்தாலேயே அழித்து நாசமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் நமக்கு குர்ஆனுடைய கண்ணியத்தை கொடுத்தான், ஹதீஸுடைய கண்ணியத்தை கொடுத்தான். முஸ்லிம்கள் குர்ஆனை தங்களது வாழ்க்கையிலே பின்பற்றுவதை விட்டார்கள், ஹதீஸை பின்பற்றுவதை விட்டார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய சட்டங்களை செயல்படுத்துவதை விட்டார்கள். முஸ்லிம் நாடுகள் குர்ஆனுடைய சட்டங்களை செயல்படுத்துவதை விட்டார்கள், ஹதீசுடைய சட்டங்களை செயல்படுத்துவதை விட்டார்கள். தங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை, ஹிலாஃபத் என்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆட்சி முறையை விட்டார்கள், பிரிவுபட்டார்கள், பிளவுபட்டார்கள், பலவீனப்பட்டு விட்டார்கள். ஆகவே இஸ்லாமை பற்றி, முஸ்லிம்களை பற்றி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அதை எதிர்த்து கேட்பது கூட, அதை எதிர்ப்பது கூட நமக்கு ஒரு பலவீனமாக, பயமாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே முஸ்லிம்களுடைய, அதாவது சமுதாயம் தான் இதை எதிர்க்கிறதே தவிர, முஸ்லிம்களிலே ஆட்சி உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் யார் இதை எதிர்ப்பது முதல் கடமையாக அந்த ஆட்சியாளர்களின் மீது ஆக்கினாலோ, அவர்களை பொறுத்தவரை யாராவது எங்கேயாவது ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு ஹலீஃபா சஹாபாக்களிலே ஒருவர் இந்த ஆட்சியாளராக இருந்திருந்தால், சஹாபாக்களிலே ஒருவர் ஆட்சியாளராக இருந்திருந்தால், அல்லது உண்மையான ஷரியாவை பேணக்கூடிய தாபியன்களிலே, தபுத் தாபியன்களிலே, அல்லது அடுத்து வந்த ஹலீஃபாக்களிலே ஒருவர் ஆட்சியாளராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலே எந்த கோடியிலே, இந்த உலகத்திலே எந்த கோடியிலே ரசூலுல்லாஹுவை எதிர்த்து ஏளனமாக ஒருவன் பேசியிருந்தாலும், அங்கே இஸ்லாமிய ராணுவம் அனுப்பப்பட்டு அவன் கைது செய்து கொண்டு வரப்பட்டு முஸ்லிம் நாட்டிலே அவன் சிறைச்சேதம் செய்யப்பட்டிருப்பான். அவனை ஒப்படைக்க மறுத்தால், அல்லது அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த நாடே ஒட்டுமொத்தமாக அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால், அந்த நாட்டையே எதிரி நாடாக பாவித்து அந்த நாட்டின் மீது போரை பிரகடனப்படுத்தி இருப்பார்கள். எப்போது முஸ்லிம்கள் அல்லாஹுவின் வேதத்தை பின்பற்றி, நபியின் சுன்னாவை பின்பற்றி, தங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் சுன்னாவை செயல்படுத்தி, ஒரு அமீருக்கு கீழே, ஒரு சுல்தானுக்கு கீழே, ஒரு ஹலீஃபாவுக்கு கீழே ஒற்றுமையாக இருந்திருந்தால் இது நடந்திருக்கும். ஆனால் அது இல்லாத காரணத்தால் சமுதாயம் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்புகளை தவிர வேறு ஒன்றையும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னொரு பக்கம் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய மறந்துவிடக்கூடாது. யா அல்லாஹ், உன்னுடைய தோழரை, எந்த ஒரு தோழரின் கண்ணியத்தை நீ உயர்வுபடுத்தினாயோ, அந்த தோழரை யார் இகழ்ந்தார்களோ ஏசினார்களோ அவர்களிடத்தில் அவர்களுக்கு என்ன தகுதியோ அது போன்று நீ நடந்து கொள்ளியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உனது அத்தாட்சியை காண்பியா அல்லாஹ். அவர்களை போன்றவர்களுக்கு உனது படிப்பினையை கொடுயா அல்லாஹ். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை அடுத்தவர்களுக்கு படிப்பினையாக இருக்கட்டும் யா அல்லாஹ் என்று துவா செய்வதோடு, அவர்கள் எதற்காக இப்படி சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சியை மாற்றி யா அல்லாஹ் உன்னையும் உனது தூதரையும் உனது இஸ்லாமிய மார்க்கத்தையும் மக்கள் நேசிப்பதற்கு அதன் மேன்மையை அறிந்து கொள்வதற்குண்டான வாசல்களை திறந்து கொடு யா அல்லாஹ். அதற்கு காரணமாக எங்களை பயன்படுத்திக் கொள்ள யா அல்லாஹ் என்று அதை அந்த நல்ல துவாக்களை செய்யக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அத்தோடு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏன் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறது, அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கிறான், அந்த கண்ணியத்திற்கு அவர்கள் தகுதியானவர் என்பதற்குரிய சான்றுகள் என்ன, குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய, வரலாறு சொல்லக்கூடிய, அவர்களுடைய குணாதிசயங்கள் சொல்லக்கூடிய சான்றுகள் என்ன என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அந்த ரஹ்மத்துல் ஆலமீனை, அந்த இமாமுல் அம்பியா ஹாத்தமுல் அம்பியா அவர்களை அந்த மக்களுக்கு நாம் விளக்கி சொல்லி அவர்களுடைய வழியின் பக்கம் நாம் அவர்களை அழைக்க வேண்டும். அதுவும் நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.